இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தேவனுடைய ஆராதனை முறைகள் சிதறடிக்கப்பட்ட மூன்றாவது இடம் என்னங்கிறதை நாம் பார்ப்போம். கடந்த ரெண்டு வாரமாக தேவனுடைய அடையாளங்கள் அல்லது தேவன் கொடுத்த ஆராதனை முறைகள் எப்படி சிதறடிக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது முறையாக தேவனுடைய ஆராதனை முறைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு ராஜாக்கள் 17 ரெண்டு ராஜாக்கள் 17:7-12 வரை. ராஜாகிட்டிருந்து விடுதலை ஆக்கினதிலிருந்து ஆண்டவர் காரியங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி விளக்கி ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்து நான் உங்களை கானான் தேசத்திலே என்னை ஆராதிப்பதற்காக நான் கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆராதனை முறைகளை தேவன் கட்டளையிட்டு இப்படி கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துல தேவனை ஆராதிப்பதற்காக தங்களுடைய திட்டங்களை தாங்களே மாற்றிக்கொள்கிறார்கள். தேவன் கொடுத்த ஆராதனை முறைகளை மாற்றிக்கொண்டு நாங்கள் இப்படித்தான் ஆராதிப்போம், எங்களுக்கு இப்படித்தான் ஆராதிக்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரெண்டு இடத்துல தேவனுடைய காரியங்களை ஆராதிப்போம் முறைகளை மாற்றினார்கள். அதே மாதிரி இங்கே ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டு இஸ்ரேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள் என்று ரெண்டு ராஜாக்களை வைத்து கொண்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் அந்த ஜாதிகளைப் போல செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் புதிய ஆராதனை முறைகளையும் சட்டங்களையும் கொடுத்த பொழுதும் என்ன செய்கிறார் என்றால் அநேகர் ரகசியத்திலே செய்கிறார்கள், அநேகர் வெளிப்படையாக செய்கிறார்கள். ஆராதனை முறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்மானங்களை வைக்கிறார்கள். 10 உயரமான மேட்டிலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தோப்புகளிலும் புறஜாதிகள் செய்கிற எல்லா மாதிரியின்படியும் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தங்கள் மனம் விரும்பின போல ஆராதனை செய்து வருகிறார்கள். தேவன் கொடுத்த ஆராதனை முறைகளுடைய அடையாளம் முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டது. அப்போ யோர்தானை கடந்து நீங்கள் போயிருக்கும் போது இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி யோர்தானை கடக்கும் போது அங்கே உடனே அந்த ஆராதனை முறையில மாத்துறாங்க. திரும்பவும் ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிற சமயத்தில் அங்கேயும் ஆராதனை முறையில மாற்றினாங்க. திரும்பவும் இங்கே ரெண்டு ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது இங்கேயும் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கு புறஜாதிகளுடைய முறைகளை கற்றுக்கொண்டு அநேக ரகசியங்களை செய்கிறார்கள், அநேகர் வெளிப்படையாகவும் செய்கிறார்கள். எங்கெங்கு மேடைகளை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் மேடைகளை கட்டுகிறார்கள். ஆனால் பலிபீடத்துக்கு பலி செலுத்தினா பலிபீடத்தை சுற்றியும் பலகையில் அடுக்கி அந்த பலகைகளுக்குள்ளே தான் பலி செலுத்தின ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி பலிபீடம் மட்டும்தான் இருக்குது, சுற்றியில் இருக்கிற அந்த பலகைகள் ஒன்றுமே காணும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரமாணத்துக்குட்பட்டு தான் தேவனுடைய ஆராதனை செய்ய வேண்டும். நினச்ச மாதிரி ஆராதனை செய்ய முடியாது. இப்போ காயின் ஆபேலும் ரெண்டு பேரும் ஆராதிக்க வந்தாங்க. ஒருவனுடைய ஆராதனை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாலும் அந்த காயினை ஆண்டவர் தள்ளவில்லை. நீ இப்படி செஞ்சால் நீ இப்படியும் ஆராதிக்கலாம் அப்படின்னு அந்த புதிய ஆராதனை முறைகளை அல்லது பலி செலுத்துகிற முறையை ஆண்டவர் காயினுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனாலும் அதன்படி செய்ய மனமில்லாமல் தான் செய்ததுதான் சரி என்று சொல்லி போராடின போராட்டத்தின் பிரதிபலனாக ஆபேலை கொன்றான். அந்த காயினுடைய சந்ததி இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தேவன் என்னதான் ஆராதனை முறைகளை கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவங்களாகவே புதிய ஆராதனை முறைகளை உருவாக்கி கொண்டு நாங்கள் இப்படித்தான் ஆராதிப்போம். அதை ஆண்டவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் முதல் ஆராதனையை மீறின மனுஷன் மேலே ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு அடையாளத்தை போட்டார். தேவனுடைய ஆராதனையை மீறின அந்த முதல் மனிதன் ஆண்டவர் ஆலோசனை சொன்னார், நீ இப்படி பலிச்செலுத்து உனக்கு நல்லது அப்படின்னு. ஆனாலும் மீறி ஆண்டவர் சொன்ன அந்த பலியினுடைய முறைகளை ஏற்றுக்கொள்ளாமல், ஆராதனை முறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். அதனால் அவன் ஆண்டவர் எவ்வளவு அவனை வந்து சொல்லியும் அவன் வணங்கா களத்துள்ளவனாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் போராடினபடியினால் அவனுடைய சந்ததி இந்த பூமியிலே பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளம் இன்னைக்கு காயினுடைய சந்ததியின் மேலே தலைமுறை தலைமுறையாக வந்துட்டுருக்கு. இன்னைக்கு அநேக காயின்கள் அதை உணராமல் நானும் பலி செலுத்துவேன், நானும் ஆராதனை பண்ணுவேன் அப்படின்ட்டு மனம் போன போக்களை வந்து இன்னைக்கு பலிபீடத்துக்கிட்ட ஆராதிக்க வர்றாங்க. அநேகர் பலிபீடத்தில் ஆராதனையை நடத்துகிறாங்க, ஆராதிக்கிறதுக்கும் வர்றாங்க. அப்படியாக அந்த காயினுடைய சந்ததி பெருகி 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 திரளான கூட்டமாக மாறியிருக்கு. ஆண்டவர் அந்த ஆராதனை முறைகளை மாற்றினவர்களை அவர்கள் ஆராதிக்கிற அதே இடத்திலே ஆண்டவர் நிக்கிரகம் பண்ண போகிறார். ஏன்னா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். சட்டத்தை மீறி பலிபீடத்தை யாராவது தொடர்றதுக்கு வந்தானா அவன் அங்கேயே தகனிக்கப்படுவான். அதனால் பலிபீடமானது பரிசுத்தம் உள்ளது. அப்படியாக இன்றைக்கு ஆராதனை முறைகளை மாற்றி வேதத்தில் அந்த ஆராதனை முறைகளை மாற்றின நாலு இடங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அந்த நாலு இடங்களிலே ஆராதனை முறைகள் சிதறடிக்கப்பட்ட மாதிரி இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தங்களுடைய மனம் போல ஆராதனை முறைகளை மாற்றி தங்களுக்கு விருப்பமான ஆராதனை முறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் அநேகர் ரகசியமாகவும் செய்கிறார்கள், அநேகர் வெளிப்படையாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அநேகர் இன்னைக்கு இப்படி செஞ்சு செஞ்சு இந்த ஆராதனை முறைகளெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிட்டது. ராஜாக்கள் 17:13-16 வரை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இதை ஏன் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க? நம்முடைய முற்பிதாக்களும் நடைமுறைப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய தீர்க்க தரிசியை அனுப்புகிறார், ஞான தரிசிக்காரரை அனுப்புகிறார், எச்சரிக்கிறார். எப்படி எச்சரித்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கடின கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக என்னத்துக்கும் வணங்காமல் இருந்து நாங்கள் முரட்டாட்டம் பண்ணி இப்படித்தான் நாங்கள் ஆராதிப்போம், இப்படித்தான் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் பக்கத்தில் என்னென்ன ஜாதி இருக்காங்க, அக்கம் பக்கம் என்னென்ன ஜாதி இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து அதே மாதிரி இவங்களும் புதுசாக ஆராதனை முறைகளை உருவாக்குறாங்க. அதுதான் ரொம்ப வினோதமாக இருக்கிற காரியம். பாண்டவர் புதிய ஆராதனை முறையில் கொடுத்துருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் இந்த ஜாதியின்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் என்ன பண்ணுறாங்க, அக்கம் பக்கம் எப்படி எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, அப்படி என்னென்ன விழாக்களை கொண்டாடுறாங்க, எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை பின்பற்றி அதை எப்படியாவது தேவனுடைய வார்த்தை கூட இணைச்சி இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை கண்டுபிடிச்சி இதை உள்ளே கொண்டு வந்து அதை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. தீபாவளி கொண்டாடலானா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான், பொங்கல் கொண்டாடலானா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான், இந்துக்கள் பண்டிகையை வந்து எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னா நாம் வேறு மாதிரி கொண்டாடுவோம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி 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 புறஜாதிகளுடைய முறைகளை பின்பற்றி எல்லா கிறிஸ்தவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி தேவனுக்கு விரோதமான ஒரு ஆராதனையை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படியாக அன்றைக்கு ரெண்டு கண்டுக்குட்டிகளை ஆராய்த்தது போல இன்னைக்கு கண்ணுக்குட்டின்னு சொன்னால் மனுஷ உருவம் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பின்பற்றி மோசை எப்படி வனாந்தரத்தில் வெங்கல சர்ப்பத்தை உருவாக்கணும் அதே மாதிரி மனுஷங்க மாறணும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு கொடுத்தார், கிருபியுள்ளவர் இறக்கமுள்ளவர் எல்லாம் சரிதான், அவர் ஆவியில் சொன்ன காரியங்களை விட்டு போட்டு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அதையும் இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு போய் அது ஒரு விக்கிரகமாக மாற்றி இன்றைக்கு ஆராதித்து ஒரு விக்கிரக ஆராதனையாக மாற்றிட்டாங்க. அது நிழலாகவோ பொருளாகவோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் வந்து ஒரு ஆராதனை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆராதனை முறைகளை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளாமல் பக்கம் பக்கம் எப்படி ஆராதிக்கிறாங்க, நம்மளுக்கு எப்படி ஆராதித்தா நல்லாயிருக்கும், சில வீட்டிலெல்லாம் சாம்பிராணி போட்டால் தான் ஆராதனையே வரும் அப்படியெல்லாம் கூட ஜனங்கள் இருக்காங்க. இப்படியாக வந்து இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆராதனை முறைகளை மாற்றி 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 உண்மையான அடையாளத்தை தொலைத்து இன்றைக்கு எங்கேயோ வந்திருக்கிறார்கள். ரெண்டு ராஜாக்கள் 17:17-23 வரை இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு தங்களுடைய தேசத்திலிருந்து சரியாக கொண்டு போகப்பட்டு வேறொரு தேசத்தில் இருக்கிறாங்க, இன்னால் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்படின்னா இன்றைக்கும் அந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள். இப்படியாக ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கு தரிசனங்களை கொண்டு எச்சரித்து வந்தும் கீழ்படியாமல் போனபடியினால் இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் தள்ளிட்டு யூதா கோத்திரம் மாத்திரம் மீதியாக இருந்தது. இந்த யூதா கோத்திரங்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் உண்டாக்குன வழிபாடுகளில் நடந்தார்கள். அப்படின்னா பூர்வ காலமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன ஆசரிப்பு முறைகளை அல்லது என்னென்ன பாரம்பரிய முறைகளை பின்பற்றினார்களோ அந்த காரியத்தில் உறுதியாக இருந்தாங்க. இவங்க புரஜாதினுடைய முறைகளை பார்த்து கற்றுக்கொள்ளாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தனியான ஒரு அடையாளங்களை அவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த காரியத்தில் உறுதியாக இருந்ததினால ஆண்டவர் அந்த ஜனத்தை மட்டும் தள்ளாமல் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரத்தையும் ஆண்டவர் கொள்ளைக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தார். 2 ராஜாக்கள் 17:17-19 அதில் கரெக்டாக 19 மட்டும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 17:19 போதும். இஸ்ரேல் ஜனங்கள் உண்டாக்கின வழிபாடுகளில் யூதா கோத்திரம் மாத்திரம் நடந்தது, மற்ற ஜனங்கள் எல்லாரும் நடக்காம ஆண்டவர் சொல்றார் அவர்கள் தங்களை விற்று போட்டார்கள். புரஜாதியிட்ட கொண்டு போய் விற்று போட்டாங்க அவங்க. இப்போ இஸ்ரேல் உண்டாக்கின வழிபாடுகள் என்னங்கிறது 1-2 பார்ப்போம். ரூத் எழுதின புஸ்தகம் 4:5-8 ரூத் எழுதின புஸ்தகம் 4:5-8
அப்பொழுது போவாஸ் கையிலே அந்த வயது நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவருடைய சொந்தத்தில் அவர் பெயரை நிலைநிறுத்தப்படும்படிக்கு அதை மறித்தவன் பதவியாகிய போவாசியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாதி, நான் என் சுதந்திரத்தை எடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் மாதத்தை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாதி போராசை நோக்கி, நீ அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் மாதத்தை கழட்டி கொண்டான்.
போதும். இவங்களா ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது யூதா கோத்திர ஜனங்கள் ஒரு புதிய வழிமுறைகளை இவர்கள் உருவாக்குறார்கள். அப்படின்னா ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு முறையை வச்சுருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறது சாதாரண பண்ணிக்கலாம், ஆனால் புருஷன் இறந்து போனால் அந்த மனைவியை யார் வந்து கல்யாணம் பண்ணுறது அடுத்தது அப்படிங்கிற ஒரு முறை இன்னைக்கு அநேக ஜாதிகளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு முறை இருந்தது. அப்போது ஒரு புருஷன் செத்துட்டான்னா அந்த பெண்ணை வந்து அடுத்தது யார் விவாகம் பண்ணுவது, அப்படி விவாகம் பண்ணுனா அந்த முறமாமன் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து சட்டப்படி விவாகம் பண்ணக்கூடிய முறையாக இருக்கிற ஆள் வந்து என்ன பண்ணனா அவன் தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த புதுசாக கல்யாணம் பண்ணவனுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த முறையை இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். அப்போ போவாசுங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணன்னு சொல்லியிருக்கிறான். அப் போவாஸ் முறைதான், ஆனால் போவாசுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருக்கிறான் முறமாம. போவாஸ் வந்து சொந்தக்காரன் தான், ஆனால் இவனுக்கும் நெருங்கினா இன்னொரு சொந்தக்காரன் இருக்கிறான் அவன். ஆமாம், அது அவன் தான் முறமாம. அப்போ அவனை கூப்பிடுறான், அவனுக்கு பேர் எழுதுல, அவனை இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொல்லும்போது நீ வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க, இவளை கல்யாணம் பண்ணும்போது அவளுடைய வயல் நிலமும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வயல் நிலத்தை அவள் விற்க போகிறான். அப்போ அந்த மனைவியை நீ, அந்த பெண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ இந்த நெருங்கின சுதந்திரவாளி என்ன சொல்கிறான், நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்குன்னு வேறு சில முறைகள்லாம் இருக்குது, வேறு சில காரியங்கள் நிறையா இருக்குது, அதனால் இவ்வளோ நான் தான் கல்யாணம் பண்ணணும் முறைப்படி பார்த்தா, ஆனால் இப்போ நான் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னுடைய சுதந்திரம் வேறு கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் நான் கல்யாணம் பண்ணக்கூடியதை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருங்கின உறவாளி என்ன சொல்கிறான், அவன் போவாசுகிட்ட சொல்லிட்டான். ஆனால் போவாசும் அந்த பெண்ணுக்கு இல்லை நவோமிக்கு சொந்தக்காரன் தான், ஆனால் போவாசை விட நெருங்கின சொந்தக்காரன் இன்னொருத்தருக்கான். அப்போ அவனை கேட்டுட்டு தான் இவன் வந்து வேண்டான்னு சொன்னாதான் இந்த போவாஸ் கல்யாணம் பண்ணணும். அப்போ அவனை கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நானா மாதிரின்னு சொல்லும்போது நான் திருமணம் பண்ணலை, அதனால் நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருங்கின சுதந்திரவாளி செருப்பை கழட்டி போவாசிட்ட கொடுத்துட்டான். போவாசுடைய செருப்பை அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். அப்போ அந்த செருப்பை பார்த்தா தெரியும் அவங்களுக்குள்ள அடையாளம். இப்போ போவாஸ் யாருடைய செருப்பு போட்டுட்டு இருக்கிறான், மரமாமனுடைய செருப்பை போட்டுட்டு இருக்கிறான். இந்த கல்யாணம் பண்ணக்கூடியவன் யாருடைய செருப்பு போட்டுட்டு இருக்கிறான்னா போவாசுடைய செருப்பு போட்டுட்டு இருக்கிறான். இப்போ நாளைக்கு சமுதாயத்தில் சங்கத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இவன் அன்னைக்கே விட்டு கொடுத்துட்டான், அவன் பாரு செருப்பை போட்டுட்டு இருக்கான் பாரு. ஏன்னா செருப்புங்கிறது எல்லா இடத்துக்கும் போகும்போது போட்டுட்டு போகக்கூடிய அடையாளம். அதனால இவன் கல்யாணம் பண்ணலையே அப்படின்னா உடனே செருப்பு தான் பார்ப்பான். இப்போ எப்படி ஜாதிகளுக்குள்ள அவன் கல்யாணம் பண்ணவங்களா பண்ணாதவங்களான்னு பார்க்குறக்கு பெண்களாக இருந்தால் காலை பார்த்தானா மெட்டி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் ஆம்பளைகளாக இருந்தால் சில கிராமங்கள் எல்லாம் காதுக்கு கடுக்குன்னு போடுறாங்க, ஆம்பளைகளும் வெட்டி போடுறாங்க. இருக்கு கல்யாணம் ஆன ஆம்பளைய வெட்டி போட்டிருப்பாங்க. அப்படி அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களில் அவங்களாகவே இந்த வழக்கத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படி இந்த போவாஸ் வந்து ரூத்தை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த நெருங்கின சுந்தரவாளியை கூப்பிட்டு பேசி அவன் பண்ணலேன்னு சொன்னோன்ன நீ பண்ணுக்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் செருப்பை மாற்றிட்டாங்க. அப்போ இது வந்து ஆண்டவர் வந்து இந்த பிரமாணத்தை கொடுக்கல, ஆனால் இவங்களை அதுவும் உருவாக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இதை அங்கீகரிக்கிறார். அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அநேக காரியங்களை இவங்களாக உருவாக்குறாங்க. உருவாக்கும்போது அது நல்லதாக இருந்தால் அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழிபாடுகளை அல்லது அந்த வழக்கங்களை அந்த ஆசரிப்பு முறைகளை ஜனங்களை பின்பற்றுவதற்காக ஆண்டவர் விட்டு விடுகிறார். இப்போ தசமம் பாகம் கொடுக்கறது ஆண்டவர் எழுதி கொடுக்கல, அதையே இஸ்ரேலில் அவங்க ஒரு வழிபாடாக வச்சுருக்காங்க. கடவுளுக்கு செலுத்தணும்னா பத்தில் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை ஆபிரகாம் வந்து உருவாக்கணும். அப்போ ஆபிரகாம் கை கொண்டான், ஈசாக்கு கை கொண்டான், யாக்கோப்பு கை கொண்டான், எல்லாரும் கை கொட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து மோசைகிட்ட தான் ஆண்டவர் பிரமாணமாக எழுதி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்குது, இப்படியெல்லாம் கூட ஆலோசனை சொல்கிறவங்களாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறாரு. அப்படியாக இந்த செருப்பு கழட்டி கொடுத்ததில் இந்த மாதிரி ஆசரிப்பு முறைகளை யூதா ஜனங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்து உறுதியாக இருந்து கை கொண்டாங்க. அதே மாதிரி தசம்பாக கொடுக்குற காரியத்திலையும் யூதா ஜனங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் இருக்குது. உபாகமம் 25 அதிகாரம் 9-10. இங்கே ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும்போது இங்கே ஒரு பிரமாணத்தை சொல்கிறாரு. என்னன்னு, ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் செத்து போயிட்டான். செத்து போனோடனே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறது யாரு, சகோதரன் அப்படின்னா அவனுடைய தம்பி, அவன் கல்யாணம் பண்ணணும். அப்போ அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், அந்த பெண் வந்து இந்த மாதிரி உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாரு, நீ வந்து எங்கூட இருந்து சந்ததி உருவாக்கணும், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், சம்மதிச்சிட்டானா கல்யாணம் பண்ணிக்கலாம், சம்மதிக்கலனா அந்த பெண் என்ன செய்யலாங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், இவன் வேற ஏதோ பொண்ணு பார்த்துருக்கிறான், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அந்த பெண் என்ன பண்ணுறானா அந்த முற மாம அல்லது கட்டிக்க போறவன் அவன் மாட்டேன்னு சொன்னானா அவன் என்ன பண்ணான், அவன் முதல்ல பாதரச்சு கழட்டணும், அவனை கழட்டிட்டு முகத்துல துப்பி அவனை அடிச்சு துரத்து ஒண்ணு போட்டு. ஏன் பாதரச்சியை கழட்டி வச்சுக்கிறது? அவன் வேற பாதரச்சு போட்டுக்குவானே. இல்ல அதுக்கு இல்ல, பாதரச்சியை கழட்டி வச்சதுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்கும்? இப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லையா? எதுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல? அப்படி இல்ல, வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு இந்த பாதரட்சம் வீட்டுல இருக்கும், யார் வந்து கேட்டாலும் இவனை நான் மாப்பிள்ளைவேன், இவனை கேட்டான் இவன் மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால அவன் செருப்பு பிடிக்க வச்சிருக்காங்கிறான். அப்ப இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அடையாளம், இவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி போயிட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவன் செருப்பை பிடிங்கி வச்சிருக்கான். நானு செருப்பை வேற போட்டுக்குவான், ஆனா அவனுடைய அடையாளம் இங்க இருக்குது இல்ல, இவன் போட்டு இந்த செருப்புங்கிறது ஜனங்களுக்கு தெரியும் இல்ல. அப்படி அந்த பெண் வந்து என்ன பண்ணா, அவன் செருப்பு பிடிக்க வச்சிடறான். அப்ப நாளைக்கு சாட்சி வந்து சொல்லலாம். அப்ப இதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. உருவாக்கும் போது காண்டவர் என்ன பண்றாரு, கடைசியா அதை பிரமாணமாக கொடுத்துடுறாரு. அதுதான் விசுவாச பிரமாணங்கிறது. நீ விசுவாசத்துல என்ன நல்லது வேணாலும் செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் போது அது பிரமாணமாக மாறும். எப்படி ஆபிரகாம் தசம்பாகம் கொடுத்தது, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் போது அது வந்து பிரமாணமாக மாறும். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 3:8 8 யூத ஜனங்கள் ஜனங்களுக்குள்ள வாழும்போது இவங்களுடைய பழக்க வழக்கமும் புரஜாதிகளுடைய பழக்க வழக்கமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பண்ணுறான் இந்த ஆமான் பார்த்துட்டு, இது மாதிரி வித்தியாசமான பழக்க வழக்கங்களோட கொஞ்சம் ஜனங்கள் இருக்காங்க, இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய திட்டம் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறான் இவன் போய் ராஜாவுக்கு, நான் இப்படி இப்படிலாம் செய்வாங்கிறான். அப்போ இங்கே வந்து யூத ஜனங்கள் இருக்கிற சமயத்தில் இவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, இவங்களாகவே ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா புரஜாதிகளுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்கன்னா சமுதாயத்துக்குள்ள எப்படி வாழ்கிறாங்க, கிறிஸ்தவனுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஜாதிகளோட ஜாதியாக போய் கலந்து எல்லாத்துலேயும் கலந்துருதுனால பேருக்குன்னு கிறிஸ்தவங்களாக இருக்காங்களே ஒழிய மற்றபடி செயலில் இல்லை. என்னாகமம் 23:9 என்னாகமம் 23:9
ஆ
போதும். உண்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான், எங்க போய் வாழ்ந்தாலும் சரி அவனை தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அவங்கள மாறி இல்லை, இவங்கள மாறி இல்லை, அந்த பண்டிகை இந்த பண்டிகை அப்படி இப்படின்னெல்லாம் கிடையாது. வேதத்தில் என்ன ஆதாரம் இருக்குது அதை வச்சு தான் நான் வாழ்வேன். எல்லாத்துக்கும் ஒரு அடைய காரணத்தை சொல்லிடுறாங்க. தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பொருள்களுக்கு இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது ஆண்டவர் கட்டளையில் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை சாப்பிடணும், இது மேலே ஆசையாக இருக்குதுன்னா அதை எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதை நான் சாப்பிடுவேன். இப்போ வந்து கோழியை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது, அது எப்படியாவது கோழி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏதோ ஒரு வசனங்களை கண்டுபிடிச்சி இந்த வசனம் இருக்குது அதனால் எல்லாத்தையும் திங்கலாம். அப்படி திங்கவே கூடாது. கொஞ்ச நாள் அப்படி தின்னு தின்னு போகும்போது டாக்டரே சொல்லுவார் அது திங்காதேம்பார். அதை அன்னைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கேட்க மாட்டாங்க, டாக்டர் சொன்னால் தான் கேட்பாங்க. அப்படி இன்றைக்கு யூத ஜனங்கள் ஜாதிகளுக்குள்ளே வாழும்போது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை வச்சுருக்காங்க. இன்றைக்கி யூதனுடைய அடையாளங்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது, அல்லது கிறிஸ்தவங்களுடைய அடையாளங்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 9:1-2, எஸ்ரா 9:1-2. இல்லை எஸ்ரா 9:1
ராஜாவின் வார்த்தையின்படியும்
இல்லை செய்து முடிந்த பின்பு பிரபுகள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர் ஏத்தியர் பெருசியர் எபுசியர் அமோரியர் மோவாபியர் எகிப்தியர் அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அறிவிப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. இப்படி என்றால் அவருடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்.
போதும். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள். ஆசாரியரும் லேவியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த புறஜாதிகள் கூட பெண்களை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. யாருன்னா இந்த கிறிஸ்தவ சபையில் இருந்து இன்னைக்கு கல்யாண புரோக்கர் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் எந்த ஜாதி பொண்ணு எந்த ஜாதி மாப்பிள்ளைனாலும் ஒன்றும் பார்க்க மாட்டான். எப்படியாவது அவனுக்கு காசு கிடைச்சா சரி, அவனை கொண்டு வந்து தண்ணியில் முக்குனா அவன் கிறிஸ்தவன் ஆகிட்டான். ஞானஸ்தானம் கொடு பண்ணி பண்ணி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய அடையாளம் புறஜாதிகளுக்குள்ளே கலந்து போய் போய் அது உண்மையான அடையாளம் மறக்கடிக்கப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்குள்ளேயும் பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போயிட்டு பெரிய சபைன்னு சொல்லுவாங்க. அந்த சபையில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு பண்ணிகிட்ருக்கிற பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் அவனுக்கு பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதேதோ காரணம் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஊழியக்காரங்க பெண்களும் ஊழியத்தில் இருக்கிறவருடைய ஆண்களும் புறஜாதிகளில் இருக்கிற உள்ள கலந்து அவர்களுடைய பெண்களை கொண்டு அல்லது மாப்பிள்ளைகளை கொண்டு இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மிகவும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் இவர்கள் மும்முரமாக இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அதிகாரிகளின் கையும் முந்தினதாக இருக்குது. அதிகாரிகள்னால் எல்லாம் பிரதான ஆசாரியன் அவன் இவன் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல ஒரு புதுசாக ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திடலாம் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ஆத்மாவும் அங்கே விக்கிரகாரம் போடுது, சேர்ந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போகுது. எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த புறஜாதியிலிருந்து திருமணம் பண்ணி எப்படியாவது ஆண்டவர்களை கொண்டு வந்துடலாம் ரட்சிப்புக்களை வழி நடத்திடலான்னு சொன்னால் அது வந்து இவனை வழி நடத்தி அந்த பிசாசுக்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருது. கடைசியில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அது பையனை நம்பி வாழ்கிறவங்க கடைசி காலத்தில் இவன் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி இருக்கும்போது எங்கேயோ போய் ஏதோ விக்கிரக ஆராதனையை செய்கிற பெண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டான்னு என்னாகும், கடைசியில் இவங்க வாழ்க்கை கெட்டுது. இவங்க முதிர் வயது பயங்கர கேள்விக்குறியாக இருக்கும். இவங்களை ஆண்டவர் நம்பி இருப்பாங்க, இவங்களுக்கு யார் போஷிக்கிறது? இப்படி இன்றைக்கி அநேக குடும்பங்களில் முதியோர்கள் பெற்றோர்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு களங்களாக இருந்து தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கிறிஸ்தவங்களாகவும் இல்லாமல் புறஜாதியாகவும் இல்லாமல் இன்னமும் பேருக்குன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் இருக்குது. காரணம் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை, ஒழுங்காக தேவனுடைய பிரமாணங்களின்படி அவர்களை போதிக்கவில்லை, ஒழுங்கான இடத்துல கல்யாணம் பார்த்து பண்ணி வைக்கலை. அதனால் இன்றைக்கி தேவனுடைய ஜனங்களுடைய அடையாளம் மொத்தமாக சிதறடிக்கப்பட்டு புறஜாதிக்குள்ள இன்றைக்கி கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ ஊரப்பாக்கத்தில் கிறிஸ்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, கூடாஞ்சேரியில் கிறிஸ்தவங்கன்னா இங்கே ஒரு பேர் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பகுதியில் கிறிஸ்தவங்களா அவங்களுக்கு வீடு கொடுக்காத, அதான் என்ன ஏதுனாலும் சொல்ல மாட்டான், கிறிஸ்தவனா அவனுக்கு வீடு கிடைக்காது. கூடாஞ்சேரியில் எந்த எல்லையிலையும் போய் ஒரு கிறிஸ்தவன் வாடகை வீடு எடுக்க முடியாது. காரணம், முதல் இருந்தவங்க தங்களுடைய நற்சாட்சியை புரஜாதிகள் முன்பாக அப்படி நிரூபித்து இருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் போகும்போது எல்லா ஜனங்களுக்குள்ளும் கிறிஸ்தவர்கள் பரியாசத்துக்கும் நிந்தைக்கும் ஆளாகிறார்கள். நெகேமியா 13. இருபத்தி மூணுலேருந்து 27 வரை.
அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதியின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களின் சிலரை அடித்து மயிரை பிய்த்து நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளில் ஒருவரை உங்கள் குமாரர்களாயும் உங்களுக்காயும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலின் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனை மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன்.
ஆ, போதும். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் பேசும்போது வேதத்திலிருந்து சுத்தமாக தேவனுடைய வார்த்தையை ஒருத்தனுக்கும் பேச தெரியல. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவங்க சரி, கேட்குறவங்களும் சரி, எல்லாம் அங்கங்கிறது கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஜாதியிலேருந்து எந்தெந்த மதத்துலேருந்து மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு இங்கே வந்து பைபிளுடைய வார்த்தையை படிக்கிறானா, எல்லாத்தையும் போட்டு கலந்து தான் பேசுகிறான். பிரசங்கம் பண்ண சொன்னால் தெரியும், பைபிளில் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டால் இங்கே கொஞ்சம் எடுப்பான் அங்கே கொஞ்சம் எடுப்பான், எல்லாம் கலந்து கேட்குறவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதில் பைபிள் வார்த்தை 4 வார்த்தை தான் இருக்கும், 7 வார்த்தை இவன் போட்ட வார்த்தையாக இருக்கும், இன்னும் 7 வார்த்தை அவன் இப்போ ஜாதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கும். அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஊழியக்காரங்கள பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம் பிரசங்கத்தை எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. முழுவதும் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருதா? பரிசுத்தாவியினால் நிறைஞ்ச வார்த்தைகளை கொண்டு பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை எடுப்பாங்க ஆனால் எங்கெங்கேயோ சுற்றி எதை எதையோ வச்சு வியாக்கியானம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சுத்தமாக பேச தெரியாது. அது தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை படிக்கலை. தெரிஞ்ச வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு தெரியாத வார்த்தைக்கு உலகத்துலேருந்து கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இது சாட்சியமா, இது அனுபவ சாட்சியமா, உண்மையான சாட்சியமா, அப்புறம் கேட்டால் இது வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமா அடையாளமா, இது சொப்பனமா, என்னென்னமா சொல்லுவான். இது கேட்டால் கதையாக இருக்கும், பயங்கரமான கதையாக இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அதில் 4 தான் இருக்கும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஜனங்கள் கலப்படமாகி பேசும்போது பார்த்தீங்கன்னா கேட்குறவனுக்கு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மாற்றி இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை சுத்தமாக பேச தெரியல, காரணம் அதை வாசிக்கலை, சிந்திக்கலை, தியானிக்கலை. அதனால் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து தெளிவாக பேச தெரியாமல் புறஜாதிகளோடு கலந்து அந்த பண்டிகைகளை ஆசரித்து அந்த பிரமாணங்களை பின்பற்றி வருகிறதுனால அதுதான் இது, இதுதான் அதுமா. என்ன பேசினாலும் அவனை புரிய வைக்க முடியாது, அப்படி ஒரு முரட்டாட்டம் பிடிச்சவனாக இருப்பான். இந்த பாஷைகள் சிதறி இருக்கிறது கேட்டிங்கன்னா இதுதான் பாபேல் கோபுரம். யூத பாஷை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை திட்டமாக பேச தெரியாது. ஏழு சபையில் பிரிஞ்சிருக்குது, ஏழு பேர் பேசுனாலும் அது ஏழு பேர்த்துக்கு கொஞ்சம் கூட புரியாது. இன்னொருத்தனுக்கு பேசுனாலும் அவனுக்கு சுத்தமாகவே புரியாது. இந்த ஏழு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவன், இவன் போய் புரஜாதிகிட்ட பேசுனானா அவனுக்கு எப்படி புரியும்? அவன் பைத்தியம் பிடிச்சி ஓடிடுவான். அதனால தான் இன்னைக்கு ரசிக்கப்படுற ஜனங்கள் மிக குறைவாக இருக்காங்க. ஆனால் இந்து மதத்தை போதிக்கிறவங்க, இந்து மதத்தை பின்பற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை தெளிவாக பேசுகிறான். பார்க்கணும், கேட்டு பார்க்கணும், இந்து மதத்தை பேச்சாளர்களை எவ்வளோ தெளிவாக பேசுகிறான். கிறிஸ்தவனுக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு மனசே இல்லை, கேட்டாது விக்கிரகாரன்பான். ஆமாம், அவனுடைய புராணத்தை எப்படி பேசுகிறான், எந்த ஒரு குழப்பம் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் தெளிவாக அந்த புராணத்தில் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக சொல்லுவான். காரணம், அதை படிக்கிறான், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆனால் கிறிஸ்தவன் பைபிள் படிக்கிறதுங்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான். ஆனால் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜபம் பண்ணிடுவாங்க, ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. நான் பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆண்டவர் ஏன் எழுதி கொடுத்தாரு? நம்மளாம் படிக்கணும்னு சொல்கிறது வேண்டி தான். ஏன்னா போதிக்கிறவன் எப்படி வேணால் மாற்றி மாற்றி போதிப்பான். அந்த போதிக்கிறது உண்மையாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நாம் வாசிக்கணும். அப்போ தான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டுறானா அல்லது நம்மளுக்கு வழிகாட்டுறவனுக்கு கண்ணு தெரியுதான்னு பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு வழிகாட்டுறான் நல்லா தான், அவனுக்கு கண்ணு தெரியும் தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் போய், ஆனால் நம்ம போகும்போது நடக்கும்போது பல பிரச்சனை வருது, சோதனை வருது, கஷ்டம் வருது. அப்புறம் நம்ம வழிகாட்டுறான் சரியில்லையே அப்படின்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணுறது இல்லை. அப்போ நம்ம வாசிக்கணும், சிந்திக்கணும். வாசிக்காமல் சிந்திக்காமல் இருந்தோம்னா நம்மளும் குருடன்தான். அப்படி வந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஜெபம் பண்ணுறாங்களே பண்ணலையோ, பைபிள் படிச்சிருக்கணும். ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, நல்லது தான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூர்வத்தில் அநேக காரியங்களை அவங்களா உருவாக்கி கடைசியில் காலப்போக்கில் ஆண்டவர் அதை பிரமாணமாக அவங்களுக்கு கொடுத்துட்டார். ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுறது அடிப்படை உபதேசமாக வச்சோம்னா மாக்கியெல்லாம் என்ன பண்ணுறது? சாப்பாடு மட்டும் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் போதுமா? அதில் குழம்பு இருக்கணும், காய் இருக்கணும், பொரியல் இருக்கணும், ஏதாவது இருக்கும், அப்போ தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆவிக்கிரிய வாழ்க்கைங்கிறது பிரசங்கம் மட்டும் இருந்தால் போதுமா? பத்தாது. பிரசங்கத்துக்கு கூட பாட்டு இருக்கணும், சாட்சி இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், இதெல்லாமே இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான், துதிக்கிறது நல்லா பிடிச்சிருக்குதுன்னா மொத்தமாக துதிக்கிறதுலையே உட்காந்துக்கிறான். அதே துதி ஆராதனை அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறான். துதி ஆராதனை 24 மணி நேரம் துதி அப்படின்னு போயிட்டு துதிச்சுட்டு வந்தால் இங்கே அறிவு இல்லாமல் போச்சுன்னா என்னாகும்? ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பைபிள் படிக்கிறேன்னு உட்காந்துப்பான். படித்து வியாக்கியானம் இதுதான், அதுதான் இது மாற்றி வியாக்கியானம் பண்ணி பைபிளை விட்டு வெளியே ஓடிடுவான். அப்படியும் நிறைய பேர் இருக்கான். அப்படி வந்து அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. அப்போ முதல்ல ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பாட்டு பாடணும், அப்புறம் வேதத்தை சிந்திக்கணும். அது காலையில் என்ன சிந்திக்கணும், சாயங்காலம் என்ன சிந்திக்கணும், காலையில் என்ன பேசணும், சாயங்காலம் என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் பிரமாணமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எல்லாம் நிறைய சபையில் உட்காந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பிளஸிங் பண்ணுறான், பிளஸிங் பண்ணுறான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் எழுந்து ஒருத்தன் சொல்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு சாபமாக இருக்குன்ட்டு அதுவும் கூட தெரியாமல் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்னு உட்காந்துட்டு
இருக்கிறான்.
ஓ, ப்ரைஸிங்கா? ப்ரைஸிங், சரி சரி, பரவாயில்ல. அப்போ யாரை ப்ரைஸ் பண்ணுறாங்க அது தெரியல. ஆனால் இல்லை, ப்ரைஸிங்னு சொல்கிறாங்க, அநேக பேர் பிளஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. ஜபத்துக்கு வந்து ப்ரைஸிங்னு சொல்கிறாங்க, அநேக பேர் பிளஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங், ஆனால் ஆர்சி சபையில் இதெல்லாம் வந்து பிளஸ்ஸிங்கிறாங்க. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுடைய பேச்சு மாறி மாறி போய் பாபேல் கோபுரம் மாதிரி ஆகி ஒத்தம் பேசுகிறது ஒத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் கருத்து வேறுபாடாகி எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கிறான். எரேமியா 35:14. எரேமியா 35:14.
திராட்சரசம் குடியாத படிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரனுக்கு கட்டளையிட்ட வார்த்தையில் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னால் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்படியாமல் போனீர்கள்.
ஆ, போதும். அப்போ ரேகாப்னு சொல்ற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிட்டான், நீங்க திராட்சரசம் குடிக்கூடாதுன்ட்டான். அதை நம்பி குடிக்காம வந்துகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த ரேகாப் சொன்னதை அவன் பிள்ளைகள்லாம் கை கொண்டுட்டு வருது. நான் சொல்றது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த திராட்சரசம் குடிக்க வேண்டாம்னு சொன்னதை ஆண்டவர் சொல்லலை. ரேகாப் அவனே ஒரு தீர்மானம் எடுத்தான். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான், நீ திராட்சரசம் குடிக்காது. அதுக்குண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பரதேசிகளாக இருக்கிறோம், அதனால் நாம் பெரிய வீடு கட்டாமல் திராட்சரசத்தை குடிக்காமல் நாம் பரதேசிகளாக இருக்கிற நாட்களில் நம்ம சாதாரண மனுஷனாக இருந்து நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தன்னுடைய சந்ததிக்கு சொல்லியிருக்கிறான். ஆண்டவர் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறது இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். எரேமியா 35:6-7.
அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாக தங்கள் தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களையும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்.
போதும். அப்போ பரதேசியாய் தங்குற இடத்துல நீண்ட நாள் குடியிருக்கணும்னா நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீண்ட நாள் குடியிருக்க முடியும். அப்படி இதை மீறின என்னாகும், உன்னுடைய வாழ்நாள் குறுகி போயிடும் அப்படிங்கிறத இந்த ரேகாப்புங்கிறத அவன் அந்த மனுஷன் சொல்கிறான். அதே தன்னுடைய பிள்ளைகள் கை கொண்டுட்டு வருது. அப்போ இவனுக்கு புது வீடு கட்டப்போக மாட்டேங்கிறான், திராட்சை தோட்டத்தை நட்டலை, அதை சாப்பிடலை, எதுவும் பண்ணலை. அப்படி இருந்துட்டு கூடாரங்களில் சாதாரண மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நீண்ட நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லப்பட்ட மனுஷனுடைய காரியங்கள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு அப்படின்னா தேவன் கொடுத்த பிரமாணங்கள் பின்பற்றப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ரேகாமன் வீட்டில் போய் நடக்கிறத பார்த்து அதையாவது நீங்கள் பழகுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி புரஜாதிலேருந்து நிறைய காரியங்களை கட்டுட்டு வர்றாங்க. அப்படி ஏதாவது நல்ல காரியத்தை கட்டுட்டு வந்து இது மாதிரி நம்ம செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்களா, கிடையாது. எல்லாம் பணத்தை கரியாக்கிறதுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் புரஜாதிக்கிட்டு இருக்குதோ அதையெல்லாம் கட்டுட்டு வந்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 2 Kings 17:24 24-29.
அசீரியா ராஜா பாபிலோன் மேலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செபவாமியிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறின முதல் கத்தருக்கு பயப்படாததினால் கத்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களின் சிலரை கொண்டு போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீ இங்கே இருந்து அனுப்பின சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றி வைத்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடினால் அவைகள் அவர்களை கொண்டு போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியில் ஒருவன் வந்து பெத்தேலில் குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவளுக்கு போதித்தார். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளில் கோவில்களில் மேடைகளில் கோவில்களில் வைத்தார்கள்.
போதும் போதும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சமாரியர்கள் அப்படின்னா 10 கோத்திரம் வேற இடத்துக்கு போயிடுச்சு. அங்கே ஆண்டவர் சிங்கத்தை அனுப்பிட்டாரு, சிங்கம் போய் கடிச்சோன்ன அங்கே இருக்கிற என்ன சொல்லிட்டான், இவங்களுக்கு ஆண்டவருடைய காரியம் தெரியாதனால இவங்களை அப்போ வந்து அங்கேருந்து கொண்டு வந்து ஆசாரியர்களை கொண்டு வந்து இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் வர்றாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு இப்படி இப்படி இருக்கணும்னு அவங்க போதிக்கிறாங்க. அப்படி போதிச்சாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேடைகளில் விக்கிரகங்களை வைத்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சிங்கம் வந்து கடிக்குதுன்னு சொன்னதுனால ஊழியக்காரனை வர வச்சுட்டாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், அவன் கர்த்தருக்கு பயந்து போதிக்க நடக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறான். ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கோயிலை விட்டு நாங்கள் விக்கிரகங்களை மாற்ற முடியாது, எல்லா பட்டணங்களிலும் மேடைகளிலும் கோயில்களிலும் நாங்கள் நினச்ச தேவர்களை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக வணங்கிட்டு இருக்காங்க. 2 ராஜாக்கள் 17:30-34 வரை.
பாபிலோன் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிவேகாசையும் தத்தாக்கத்தையும் உண்டாக்கினார்கள். செப்பியர் செப்பவர்மாயின் தேவர்களாகிய அத்ரமேலுக்கு அன்னமேலுக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்னிகளில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமின்றி மேடையில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்வதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களையும் ஆசாரிகளையும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறையினுடைய தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுயத்திட்டங்கள் முறைமைகளின்படி படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை.
போதும். இப்போ ஜனங்கள் ஆசாரியனை கொண்டு வந்துட்டாங்க. ஆசாரியன் என்ன பண்றான், இவன் வந்து ஜனங்களில் ஈனமானவன். ஆசாரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களில் ஈனமானவர்கள்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னென்ன இல்லை இன்னென்ன ஆளுகள் ஆசாரி ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் மோசேக்கு பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி ஆசாரியர்கள் ஆகிட்டாங்க. அப்படின்னா வேலை இல்லாதவன், அப்புறம் படிப்பு படிக்காதவன், படிப்பு வராதவன், கை கால் ஊனமானவன், குருட, இப்படிப்பட்ட ரிட்டையர்டாக வேலை இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஊழியத்துக்கு வர்றாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறது சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஆசரிப்பு முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுவார்கள், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய முறைகளை போதிப்பார்கள். இதில் போதிச்சு என்ன அர்த்தம், பிசாசுன்னா கர்த்தருக்கு பயந்து நடுங்குது, மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடுங்கிறது இல்லை, பயப்படுறான் அவ்வளவுதான். ஆனால் ஆராதனை முறைகள் பார்த்தீங்கன்னா ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்து கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிறார்கள். அப்போ இந்த ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனால இவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இல்லை. இவனா நினச்சிக்கிறது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்ட்டு, ஆண்டவர் ஒன்றும் ஏற்றுக்கொள்றதில்லை. அப்படியாக சொந்த அறிவையும் பயன்படுத்துறதில்லை, சொல் புத்தியும் கேட்கறதில்ல, மற்ற ஜாதிகளைப் போல மற்றவர்களைப் போல மற்ற மதத்தினர் பின்பற்றுவது மற்ற புறஜாதிகள் பின்பற்று காரியத்தை பின்பற்றி மனம் போன போக்கில் போய் இன்னைக்கு தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 17:35-41 வரை.
பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும்
உங்கள் மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி பணிந்த கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முழுமையின்படியும் நியாயின் பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் நீங்கள் சகல நாட்களும் செய்து கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்போது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களுக்கு கைகளுக்கும் உங்களை தப்பிவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிக்கொடாமலும் தங்கள் முந்தின முறையின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.
போதும். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுவான், ஆனா ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறை பேரன் கொள்ளு பேரன் பாட்டை முப்பாட்டை எப்படி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. காரணம் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. என்ன பிரயோஜனம்? பிசாசு பயந்து நடுங்குது ஆண்டவர் சமத்துக்கு முன்பதாக. அதனால் கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கைகளில் பணிந்து கொள்ளுகிற அந்த விக்கிரகத்தை விட்டு ஆசரிப்பு முறையை விட்டு வெளியே வர வேண்டும். இப்படியாக சரித்திரத்திலே தேவன் கொடுத்த ஆராதனை முறைகள் பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது இடம். இந்த மாதிரி இன்றைக்கி ஆராதனை முறைகள் சிதறடிக்கப்பட்டதை இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான ஆராதனை முறை என்னங்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் ஆராதிக்கணும்னு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்கார். அது நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின உடனே நீ கானானில் போய் இப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். விடுதலையாக்கினதே ஆராதிக்கிறதுக்கு வேண்டிதான். அப்படி இருக்கும்போது அந்த ஆராதிக்கிறது எப்படிங்கிறது வனாந்தரத்தில் வரும்போது கொடுக்குறாரு. இப்படித்தான் நீ என்னை ஆராதிக்கணும்னு. ஆனால் இன்னைக்கு கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? எல்லா ஜாதிகளுடைய முறைகளை பின்பற்றி ஆராய்ச்சிருக்கோம். ஆனால் யூதா கோத்திரம் மட்டும்தான் அன்னைக்கு ஆண்டவர் மோசேக்கு என்ன முறைகளை கட்டளையிட்டாரோ அந்த முறையை பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் யூதா கோத்திரம் மட்டும்தான் உண்மையான தேவனுடைய ஆராதனை முறைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறது. அப்படியாக இது மூன்றாவது இடத்திலே தேவனுடைய ஆராதனை முறைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரமும் இதே மாதிரி தேவனுடைய ஆராதனை முறைகள் எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, அது இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது எப்படி அந்த சிதறடிக்கப்பட்ட ஆராதனைகள் இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக நாம் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.